பாகம் 3 அத்தியாயம் 29 சக்கரவர்த்தி கட்டளை. நெருங்கி வந்த படகுகளை பார்த்தபடி சற்று நேரம் திகைத்து நின்ற விக்ரமன் சற்றென்று உயிர் வந்தவனைப் போல் துடித்து பொன்னனை பார்த்து, பொன்னா எடு வாளை என்று கூவினான். பொன்னனும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். விக்ரமனுடைய குரல் கேட்டதும் அவன் விரைந்து விக்ரமன் அருகில் வந்து, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். வரம் கேட்க நல்ல சமயம் பார்த்தாய் பொன்னா, சீக்கிரம் கேட்டுவிடு. ஆனால் என்னிடம் என்ன இருக்கிறது நீ கேட்பதற்கு?
மகாராஜா, மாரப்ப பூபதியின் ஆட்களுடன் தாங்கள் சண்டையிடக்கூடாது. அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நாமோ 2 பேர்தான்.
பொன்னா, நீதானா இப்படி பேசுகிறாய்? உனக்கும் சோழ நாட்டு வீரவாசனை அடித்து விட்டதா என்றான் விக்ரமன்.
இல்லை மகாராஜா, என் உயிருக்கு நான் பயப்படவில்லை. இந்த அற்ப உயிரை எந்த வினாடியும் விட்டுவிட சித்தமாய் இருக்கிறேன். ஆனால் வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாம் இப்போது சண்டையிட்டால் எல்லாம் கெட்டுப்போய்விடும்.
மகாராஜா, தங்களுடைய அன்னை அருள்மொழி தேவியை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், தங்களுடைய மூதாதைகளின் வீரவாளை கொண்டு முதன் முதலில் உங்களுடைய சொந்த குடிகளையா நீங்கள் கொல்லப்போகிறீர்கள் என்று பொன்னன் கேட்டபோது விக்ரமனுடைய முகம் வாடியது.
சரி பொன்னா, போதும், இனிமேல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் வாளை தொடவில்லை.
பிறகு குந்தவியை பார்த்து, தேவி, இந்த பெட்டியை பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும். மறுபடியும் சந்திக்க நேர்ந்தால் அதை என்னிடம் நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும் என்றான். ஆனால் குந்தவியின் செவிகளில் அவன் கூறியது விழுந்ததோ என்னமோ தெரியாது. அவளுடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. ஆவேசம் வந்தவள் போல் நெருங்கி வந்த படகுகளை பார்த்து கொண்டிருந்தாள். படகுகள் கரையை அடைந்தன. மாரப்ப பூபதி முதலில் படகில் இருந்து குதித்தான். மரியாதையாக குந்தவி தேவியை அணுகி,
பெருமாட்டி, தங்கள் அனுமதி இல்லாமல் இங்கு வந்ததற்கு என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் என்றான்.
குந்தவி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, எந்த சக்கரவர்த்தி, என்ன கட்டளை?
தங்களுடைய சகோதரர் மகேந்திர பல்லவரின் கட்டளைதான் தேவி. செண்பகத்தீவிலிருந்து வந்திருக்கும் ஒற்றனை கைப்பற்றி ஜாக்கிரதையாக காஞ்சிக்கு அனுப்பும்படி கட்டளை. இதோ பாருங்கள் என்று மாரப்பன் ஒரு ஓலையை நீட்டினான். அதில் மகேந்திரனின் முத்திரையுடன் மேற்கண்ட விதமான கட்டளை எழுதியிருந்தது. அதை பார்த்துவிட்ட குந்தவி, செண்பகத்தீவன் ஒற்றன் யார்?
இதோ நிற்கிறானே, இவன்தான் தேவி.
இல்லை, இவர் ஒற்றன் இல்லை, நீர் திரும்பி போகலாம்.
தேவி, இவன் ஒற்றன் இல்லாவிட்டால் வேறு யார்?
மனமுவந்து சொல்ல வேண்டும் என்று மாரப்பன் கள்ள வணக்க ஒடுக்கத்துடன் கூறினான்.
பூபதி, யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாய்? உன்னை நீ மறந்து விட்டாயா என்று கண்களில் கனல் பூரி பறக்க குந்தவி கேட்டாள்.
இல்லை இல்லை, என்னை நான் மறக்கவே இல்லை தேவி. எனக்கு அவ்வளவாக ஞாபக மறதி மட்டும் கிடையாது. இதோ இவனுடைய முகம் கூட பார்த்த முகமாக என் ஞாபகத்தில் இருக்கிறது.
ஆம், இதோ ஞாபகம் வந்துவிட்டது. தேவி, இவன் மகா மேன்மை பொருந்திய தர்ம ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியினால் தேஷ்ட பிரதர்ஷனை தண்டனைக்கு உள்ளானவன் என்பது எனக்கு ஞாபகம் வருகிறது.
இவன் ஒற்றனேதான். இல்லை என்றால் தேச பிரதர்ஷனமானவன் திரும்பி வந்தால் என்ன தண்டனை என்று தங்களுக்கே தெரியும். தேவி, என் கடமையை நான் செய்ய வேண்டும். தர்ம ராஜாதிராஜாவான பல்லவ சக்கரவர்த்தி தம் சொந்த புதல்வியின் வார்த்தைகளுக்காக கூட நான் என் கடமையில் தவறுவதை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றான்.
குந்தவியின் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. அவருடைய மார்பு விம்மிற்று.
சேனாதிபதி, இவர் என் விருந்தினர். இவருக்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன். இவருக்கு ஏதாவது நேர்ந்தால் என்று கூறி விக்ரமனை மறைத்துக் கொள்பவள் போல் அவன் முன்னால் வந்து நின்றாள்.
மாரப்பன் கலகலவென்று சிரித்தான். ஹஹஹா, சோழ வம்சத்தின் பெருமையை விளக்க வைக்கப் போகும் வீரசிங்கம் ஒரு பெண்ணின் முந்தானையில் ஒளிந்து கொள்கிறான் என்று கூறி மீண்டும் சிரித்தான்.
நாணத்தினாலும் கோபத்தினாலும் விக்ரமனுடைய கண்கள் சிவந்தன. அவன் 4-8 நடந்து குந்தவிக்கு முன்னால் வந்து நின்று மாரப்பனை பார்த்து,
சித்தப்பா, இதோ நான் வர சித்தமாய் இருக்கிறேன், என்னை அழைத்து போங்கள் என்றான்.
மாரப்பன் கேலி சிரிப்புடனே குந்தவியை பார்த்து, ஏழை மேல் ஏன் இவ்வளவு கோபம்? இவனை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்றால் தாங்கள் தந்தையோ தமையனாரையோ வேண்டிக்கொண்டால் போகிறது. சக்கரவர்த்தி கருணை உள்ளவர். இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கப்பமும் செலுத்த ஒப்புக்கொண்டால் கட்டாயம் மன்னித்து விடுவார் என்றான்.
இந்த வார்த்தைகள் தான் எதிர்பார்த்தது போலவே விக்ரமன் குந்தவி இருவருடைய முகங்களிலும் வேதனை உண்டாக்கியதை அறிந்த மாரப்பனுக்கு குதூகலம் உண்டாயிற்று.
விக்ரமன் உடனே விரைவாக சென்று படகில் ஏறிக்கொண்டான். குந்தவி விக்ரமனை மிகுந்த ஆவலுடன் நோக்கினாள். தன்னை அவன் திரும்பி பார்ப்பான் என்றும் தன் கண்களினால் அவனுக்கு தைரியம் கூறலாம் என்றும் எண்ணியிருக்கலாம். ஆனால் விக்ரமன் திரும்பி பார்க்கவே இல்லை.
மாரப்பன் இந்த நாடகத்தை சிறிது கவனித்துவிட்டு பிறகு பொன்னன் மீது தன் பார்வையை செலுத்தினான்.
அடே படகோட்டி, நீயும் வா, ஏறு படகில்.
அவன் ஏன் வர வேண்டும்?
பொன்னனை பிடிப்பதற்கும் கட்டளை இருக்கிறதா என்று குந்தவி கேட்டு மாரப்பனை கண்ணால் எரித்துவிடும்படி பார்த்தாள். மாரப்பன் அந்த பார்வையை சகிக்க முடியாமல்,
கட்டளையெல்லாம் இல்லை தேவி, ஆனால் இந்த ஒற்றனும் தேச பிரதர்ஷனும் ஒன்றாக இருக்கிறார்கள் அல்லவா, இவன் ஏதாவது அவனுக்கு ஒத்தாசை செய்திருக்கலாம் என்றான்.
பொன்னன் என்னுடைய ஆள், எனக்கு படகோட்ட வந்திருக்கிறான், அவனை கொண்டு போக உனக்கு அதிகாரமில்லை, ஜாக்கிரதை. மாரப்பன் அவளுடைய தோணியை கேட்டு தயங்கினான். குந்தவி மறுபடியும், தேச பிரதர்ஷனுக்கு உதவி செய்ததாக பிடிப்பதென்றால் என்னை முதலில் பிடிக்க வேண்டும்.
ஆம் தேவி, சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் அதையும் செய்வேன் என்றான் மாரப்பன்.
பிறகு அவன் படகோட்டியை பார்த்து, விடுங்கள் என்றான். படகுகள் உரையுரை நோக்கி விரைந்து சென்றன. அத்தியாயம் 29 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.
பாகம் 3 அத்தியாயம் 30. நள்ளிரவில் படகுகள் போன பிறகு குந்தவி பொன்னனை பார்த்து, பொன்னா, உன் மனைவியை எங்கே விட்டுட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள். பொன்னன் அக்கரையில் குடிசையில் விட்டு வந்திருந்ததாக பதில் கூறினான். உடனே போய் அவளை இங்கே அழைத்து கொண்டு வா, பிறகு நமக்கு பெரிய வேலை இருக்கிறது. உங்கள் மகாராஜாவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்து ரகசியமாக மாமல்லபுரத்துக்கு அனுப்ப வேண்டும். அவரை இந்த அமாவாசை என்று செண்பகத்தீவு செல்லும் கப்பலில் ஏற்றிய பிறகுதான் எனக்கு நிம்மதி என்றாள். பொன்னன் வியப்புடன், தேவி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உங்கள் மகாராஜா இங்கே ஜுரம் அடித்து கிடந்தார் அல்லவா? அப்போது அவர் தம்மை அறியாமல் கூறிய மொழிகளிலிருந்து அவர் யார், எதற்காக வந்தார் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு அமாவாசை என்றும் அவருக்காக செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்தில் வந்து காத்திருக்கும். அடுத்த அமாவாசை வருவதற்குள் அவரை தப்புவித்து ரகசியமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றாள். அம்மணி, கோபித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் விளங்கவில்லை. எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? தங்கள் தகப்பனாருக்கு ஒரு செய்தி அனுப்பினால் போதாதா என்றான் பொன்னன். என் தகப்பனால் இனி சரியாக தெரிந்து கொள்ளவில்லை பொன்னா. ஆனால் மாரப்பன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு சட்டம் என்றால் சட்டம்தான், நீதி என்றால் நீதிதான். சக்கரவர்த்திக்கு தெரிவதற்கு முன்னால் உங்கள் மகாராஜா கப்பலில் ஏறினால்தான் தப்பலாம். நல்ல வேளையாக என் தந்தை இப்போது காஞ்சியில் இல்லை, ஏதோ காரியமாய் மாறுவேஷத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் நமக்கு தக்க சமயம். இவ்விதம் குந்தவி கூறியதை கேட்டபோது பொன்னனுக்கு ஒரு நிமிஷம் தனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லிவிடலாமா என்று தோன்றியது. ஆனால் தான் சிவனடியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்தது நினைவுக்கு வந்தது. மேலும் அவர் என்ன முக்கியமான நோக்கத்துடன் இந்த மாதிரி ரகசியமாய் காரியங்கள் செய்து வருகிறாரோ தெரியாது. அந்த நோக்கத்துக்கு தன்னால் பங்கம் விளைவிக்க கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டு குந்தவியின் மொழிகளை பொறுமையுடன் கேட்டு வந்தான். கடைசியில், தேவி, விக்ரம மகாராஜாவின் சேமம் ஒன்றை தவிர எனக்கு உலகில் வேறு ஒன்றும் பொருட்டில்லை. தங்கள் கட்டளையின்படி எதுவும் செய்ய காத்திருக்கிறேன் என்றான். சந்தோஷம், நான் மாளிகைக்கு போகிறேன், நீ முதலில் போய் வள்ளியை இங்கே அழைத்து கொண்டு வா என்றாள் குந்தவி. குந்தவியின் கட்டளையின் பேரில் கிடைத்த படகை எடுத்துக்கொண்டு பொன்னன் அக்கறைக்கு சென்றான். இதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. பொன்னனுடைய கைகள் படகை செலுத்து கொண்டிருக்க அவனுடைய உள்ளம் அலைந்து கொண்டிருந்தது. ஒரேயொரு சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய விக்ரம மகாராஜா இன்று இரவு அதே உறையூரில் சிறையில் படுத்திருப்பார் என்பதை எண்ணும்போது அவனுக்கு நெஞ்சே புண்ணாயிற்று. அன்றிரவே உறையூருக்கு போய் ஊர் ஜனங்களிடம் உங்கள் மகாராஜா சிறையில் இருக்கிறார் என்ற செய்தியை பரப்பி ஒரு கலகத்தை உண்டு பண்ணலாமா என்று பொன்னு நினைத்தான். பிறகு அது நடக்காத காரியம் என்று அவனுக்கே தோன்றியது. சோழ நாட்டு மக்கள் இப்போது வீரமிழந்து கோழைகளாகி போய்விட்டார்கள். அயல் மன்னனின் ஆதிபத்தியத்தை ஒப்புக்கொண்டு வாழ்கிறார்கள். மாரப்பனை போல் பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளைகளை அடிபணிந்து நிறைவேற்றவும் காத்திருக்கிறார்கள். தன்னுடைய நிலைமையும் அதுதானோ என்ற எண்ணம் பொன்னனுக்கு தோன்றியது. அவனுடைய உடம்பெல்லாம் வெட்கத்தில் குறுகியது. சிவனடியாரின் வேஷத்தையும் அவருடைய பேச்சையும் முழுவதும் நம்பலாமா? அவர் கூறியதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? ஒருவேளை தானே ஏமாந்து போயிருக்கலாம் அல்லவா? விக்ரம மகாராஜாவிடம் உண்மையான அன்பு கொண்டு அவரை காப்பாற்ற கவலை கொண்டிருப்பது குந்தவி தேவி மட்டும்தான் என்பதில் சந்தேகமில்லை. யமன் வாயிலிருந்தே அவரை மீட்டு வரவில்லையா? இவ்விதம் பலவாறாக யோசித்து கடைசியில் பொன்னன் குந்தவி தேவியின் விருப்பத்தின்படி காரியம் செய்வதென்று உறுதி கொண்டான். படகு அக்கறையை அடைந்ததும் பொன்னன் தன் குடிசை அடைந்து கதவு சாத்தி தாளிட்டிருப்பதை பார்த்து அதிசயத்துடன் கதவை தட்டினான். யாரது என்று வள்ளியின் அதட்டு குரல் கேட்டது. பொன்னனின் குரலை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவள் கதவை திறந்தாள். கதவை அடைப்பானேன் என்று கேட்டபோது அவள் கூறிய விவரம் பொன்னனுக்கு வியப்பையும் பயங்கரத்தையும் உண்டாக்கியது. பொன்னன் வருவதற்கு சற்று முன்னால்
இருட்டுகிற சமயத்தில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டு வள்ளி குடிசைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். பேச்சுக்குரல் குடிசையின் பக்கம் நெருங்கி வந்தது. ஒரு பயங்கரமான பேய்க்குரல். நீ இங்கே இருந்து பூபதியை அழைத்து கொண்டு வா, நான் கோயிலுக்கு போகிறேன் என்றது. இன்னொரு குரல், மகாபிரபு இந்த குடிசையிலே தங்கியிருக்கலாமே என்றது. நீ இருந்து அழைத்து வா என்று முதலில் பேசிய பயங்கர குரல் கூறிற்று. சற்று பொறுத்து வள்ளி மெதுவாக திறந்து பார்த்தபோது தூரத்தில் இருவர் போவது மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அவர்களில் ஒருவன் நெட்டையாக வளர்ந்தவன். அவனுக்கு ஒரு கை இல்லை என்பதை கண்டதும் நெஞ்சு துணிவுள்ள வள்ளி கூட பயந்து நடுங்கிவிட்டாள். காவேரி சங்கமத்தில் சூரிய கிரகணத்தின் போது அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்ற உருவம் இதுதான் என்பது அவளுக்கு நினைவு வந்ததினால் திகில் அதிகமாயிற்று. அவனுக்கு பக்கத்தில் போனவன் ஒரு சித்திரக்குள்ளனாக தோன்றினான். இந்த குள்ளனுக்கு பக்கத்தில் அந்த நெட்டை உருவம் இன்னும் நெடிதாய் காணப்பட்டது. நெடிய ஒற்றைக்கை மனிதன் சாலையோடு கிழக்கே போய்விட்டான். குள்ளன் சாலை ஓரத்தில் ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டான். வள்ளி மறுபடியும் கதவை சாத்திக் கொண்டாள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வள்ளி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பொன்னனுடைய கையை சற்றென்று பிடித்துக்கொண்டு அதோ பார் என்றாள். சாலை ஓரத்து மரத்தடியில் அந்த குள்ள உருவம் காணப்பட்டது. அவன் குடிசையின் பக்கம் உற்று பார்த்து கொண்டே இருந்தான் என்றும் தோன்றியது. பொன்னன் சற்று யோசித்துவிட்டு, வள்ளி வா, இன்று ராத்திரி உனக்கு வேலை இருக்கிறது. எங்கே வர சொல்லுகிறாய்? உறையூருக்கா? இல்லை, வசந்த தீவுக்குத்தான். குந்தவி தேவி உன்னை அழைத்து வர சொன்னார். அப்படியா? மகாராஜா சௌக்கியமா? அவர் யார் என்று தேவிக்கு தெரிந்துவிட்டதா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டாள். ரொம்ப விஷயம் இருக்கிறது வள்ளி, எல்லாம் படகில் சொல்கிறேன் வா. இரண்டு பேரும் நதிக்கரைக்கு சென்றார்கள். பொன்னன் வேண்டுமென்றே அதிகமாக சத்தப்படுத்திக் கொண்டு படகை அவிழ்த்து விட்டதோடு சலசலவென்று சப்திக்கும்படியாக கோலை போட்டு படகை தள்ளினான். படகு போவதை அந்த குள்ள உருவம் கவனிக்கிறது என்பதையும் கவனித்துக் கொண்டான். நடுநிசிக்கு ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் பொன்னன் மறுபடியும் படகை தள்ளிக்கொண்டு காவேரியின் தென்கரைக்கு வந்தான். இப்போது அவன் தோணித்துறைக்கு படகை கொண்டு வந்து வராமல் கொஞ்சம் கிழக்கே கொண்டு போய் சத்தம் செய்யாமல் நிறுத்திவிட்டு கரையேறினான். சாலையோரத்தில் தான் முன் பார்த்த இடத்திலேயே குள்ளன் உட்கார்ந்திருப்பதையும் கவனித்தான். குடிசை சுவரின் பக்கத்தில் தானும் உட்கார்ந்து உறையூர் சாலையை கவனிக்கலானான். ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை எதிர்பார்த்து அவனுடைய உள்ளம் பெரிதும் பரபரப்பை அடைந்தது. குதிரையின் குழம்பல் சத்தத்தை கேட்டு பொன்னன் விழிப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். உறையூர் பக்கத்திலிருந்தான் அந்த சத்தம் வந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் குதிரை அருகில் வந்துவிட்டது. அதன் மேல் அமர்ந்திருப்பது சாட்சாட் நமது மாரப்ப பூபதியேதான் என்று நட்சத்திர வெளிச்சத்தில் பொன்னன் தெரிந்து கொண்டான். நடுசாலையில் நின்ற குள்ளன் அருகில் வந்து குதிரையும் நின்றது. அத்தியாயம் 30 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அசோக். நன்றி, வணக்கம்.